தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். சுவாமி கர்த்தாவே, நீர் எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு செய்தியின் வழியாக நீர் எங்களோடு கூட உம்முடைய திருவுல சித்தத்தை சொல்லுகின்றீர். ஒவ்வொரு செய்தியிலும் எங்களுடைய வாழ்விற்கு தேவையான காரியங்களை கற்றுத்தருகிறேன். இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் In the name of our Lord and Savior, Jesus the Christ. இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட இரண்டாம் வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். You can just turn the second scripture portion which has been read, Gospel according to St. Luke chapter 10. ஒருவேளை கடந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களை இந்த வேத பகுதியில் இருந்து நாம் கற்றிருக்கலாம். We might have learned many things from the life of the illustration what Jesus said about the good Samaritan. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த நல்ல சமாரியன் வாழ்க்கையில இருந்து நம்முடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுத்தர விரும்புகிறார். Today also God wants to teach us some of the important lessons from the life of good Samaritan. ஒருவேளை கடந்த நாட்களிலே அதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய மனதிலே அதிகமாய் நான் சிந்தித்த காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று சொல்லி நான் எழுதினேன். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல சமாரியனுடைய வாழ்க்கை குறித்து நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமாரியர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் யார் என்று சொன்னால், இஸ்ரவேல் கோத்திரத்திலே தள்ளிவிடப்பட்ட அல்லது ஒதுக்கிவிடப்பட்ட மக்கள் தான் சமாரியர்களாக மாறினார்கள். ஒருவேளை இந்த சமாரியருடைய முற்பிதாக்கள் எதை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், அங்கே யோசேப்பினுடைய இரண்டு பிள்ளைகள் இரண்டு கோத்திரங்களாக பிரிந்ததை தான் அவர்கள் தங்களுடைய முற்பிதாக்களாக வைத்திருந்தார்கள். இந்த சமாரியர்களுடைய வார்த்தைக்கு ஒரு சமாரியன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இஸ் அ கீப்பர் ஆர் த One who watches things. ஒருவன் எதை ஆராய்ந்து அறிகிறானோ அல்லது பாதுகாக்கிறவன் அல்லது பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுகிறவன் என்கிற ஒரு அர்த்தத்தை உடையதாக நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம பார்க்கும் போது, இந்த சமாரியர்கள் எப்போதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையில ஒரு வெறுப்பு உணர்வு இருந்து கொண்டே வந்தது. If you read the history throughout the Old Testament time, They had enmity between Israelites and the Samaritans. இன்னும் அநேக இடங்களிலே சமாரியர்கள் தங்களுடைய ஆராதனைக்குரிய இடத்தையும் தங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் வித்தியாசமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களும் ஒரு மேசியா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள். அதை நாம் சமாரிய ஸ்திரீயினிடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது, அந்த சமாரிய ஸ்திரீ சொல்லும் பொழுது, மேசியா ஒருவர் வருவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த வரிசையில நாம் சிந்திக்கும் போது அவர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களில் நாம் அவருடைய எண்ணிக்கை பார்க்கும் போது, இன்னைக்கும் உலகத்தில் சமாரியர்கள் இருக்கிறார்கள். 2015 ஆண்டின் கணக்கெடுப்பு படி உலகம் முழுவதும் வெறும் 777 சமாரியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பெண்களை மற்ற இனத்தோடு கொடுப்பதும் இல்லை, தல்லது மற்ற இனத்தில் உள்ள மக்களை அவர்கள் உறவு கொள்ளுவதும் இல்லை. அவருடைய சந்ததி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே வருகிறது. ஒருவேளை அடுத்த 100-200 ஆண்டுகளில் அந்த சந்ததியினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜனங்கள் இந்த சமாரியர்களை எப்பொழுதுமே தூரமாக வைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உபவாஸ் அங்கே அவருடைய உபதேசத்தில்
நம்முடைய பார்வையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த உவமையை இங்கே சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நம்முடைய எண்ணங்களில் வித்தியாசத்தன்மை இருக்கும். மேபி பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா என்று சொல்லுவார்கள். முன்னதாகவே நாம் மனதிற்கு ஒரு ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு ப்ரீ ரெக்கார்டட் ஈவெண்ட் நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். ஒருவரை பார்த்தவுடன் ஒருவர் இப்படிதான் இருப்பார் என்று சொல்லி நாமாகவே சிந்தித்தது அல்லது நாம் புரிந்து கொண்ட விதம். Sometimes we understand in different way. Maybe we see somebody in a different situation. We understand according to that situation, and also we interpret the particular person in all the other area of his life in the same understanding. அதைதான் ஆண்டவர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, சிலரை நேசிக்க முடியாமல் இருக்கிறோம், சிலரோடு கூட பேச முடியாமல் இருக்கிறோம், சிலரோடு கூட நம்மால் மனம் விட்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நான் தேவனை ஆராதிக்கிற ஒரு கிறிஸ்தவன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல அங்கே நல்ல சமாரியனுடைய அந்த உபதேசத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். யாரோ ஒருவர் வாசியுங்கள் அந்த இடத்துல அந்த கடைசி வசனம் லூக்கா 10 அதிகாரம் 26 வசனம். முதல்ல 25 வசனத்தை வாசிங்க. பாருங்கள், இயேசுவினிடத்தில் ஒரு நியாய சாஸ்திரி வருகிறான். இந்த நியாய சாஸ்திரி என்பவர் யார் என்று சொன்னால், இஸ் அ ஜட்ஜ், இஸ் அ பர்சன் ஹூ ஜட்ஜ் எவ்ரிவன், மற்றவர்களின் நியாயம் தீர்க்கிற. நியாயம் தீர்க்கிறவனுக்கு என்ன தெரிந்திருக்கும் என்று சொன்னால், சட்டம் நன்றாக தெரிந்திருக்கும். ஒரு அட்டர்னி என்று சொன்னால் அல்லது ஒரு லாயர் என்று சொன்னால், ஒரு ஜட்ஜ் என்று சொன்னால், சட்டத்தை அதிகமாய் அறிந்திருந்தவர்கள். இந்த இடத்துல இந்த நியாய சாஸ்திரிகள் என்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் தெளிவாக அறிந்து அந்த பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களை வேறுபடுத்தி சொல்லக்கூடியவர்கள். வேறுபடுத்த என்று சொன்னால் சரியாகவும் அவர்களால் இன்டர்பிரட் பண்ண முடியும், சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போலவும் இன்டர்பிரட் பண்ண தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இயேசுவினிடத்தில் வந்து அவன் கேட்கிற ஒரு கேள்விக்கு ஆண்டவர் பதிலாகத்தான் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவன் கேட்கும்போது அவன் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நிச்சய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஒருவேளை அவனுடைய மனதில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பாரம் அல்லது ஒரு ஆவல், இந்த நிச்சய ஜீவன், இந்த உலக வாழ்க்கை ஒருவேளை முடிந்து விட்டாலும் முடியாத ஒரு வாழ்க்கையை குறித்து இவர் பிரசங்கம் செய்கிறாரே, அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அதற்கு சுருக்கமாக அவர் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? 37 வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அந்தபடியே எதன்படி செய்ய வேண்டுமாம்? ஆண்டவர் அந்த சமாரியனை மேற்கோள் காட்டி அந்த சமாரியன் என்ன செய்தானோ அதை நீ செய்வாயானால் நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்வாய். Jesus was just quoting the Samaritan what he did. Just do it, you will obtain the eternal life. சுருக்கமாக ஆண்டவர் ஒரே ஒரு வரியில முடித்து விட்டார், அந்த சமாரியன் என்ன செய்தானோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த சமாரியன் வாழ்க்கையில மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சமாரியன் தன் வாழ்க்கையில என்ன செய்தான்? நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஒரு மனிதன் அங்கே எருசலேமில் இருந்து எரிகோவை நோக்கி அவன் பிரயாணப்பட்டு போகிறான். அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை, அவன் யார் என்று தெரியாது. அவன் போகிற வழியில அவனை சிலர் வந்து அவனை அடித்து அவனை துன்புறுத்தி அவனிடம் இருந்த பணத்தை பிடுங்கி கொண்டு அவனுடைய ஆடையை அவனை குற்றுயிராக விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். இந்த மனிதன் சென்ற வாகனமோ அல்லது அவன் சென்ற மிருகமோ அங்கே அவனிடத்தில் இல்லை, அவன் குத்துயிராய் அங்கே கிடக்கின்றான்.
அந்த வழியாக முதலாவது ஒருவன் வருகிறான், இஸ் அ பிரீஸ்ட். அவன் அந்த வழியாக வந்து என்ன செய்கிறான், அந்த ஆசாரியன் பக்கமாய் விலகி போகிறான். அதன் பிறகு ஒருவன் வருகிறான், லேவியன், அவனும் வந்து பக்கமாய் விலகி போகிறான். மூன்றாவதாக வருகிற மனிதன் தான் இந்த சமாரியன். இந்த சமாரியன் பக்கமாய் விலகி போகவில்லை. அந்த மனிதன் அங்கே வந்தவுடன் வேதம் சொல்கிறது 33வது வசனத்தில், பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான், அவனை கண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது காரியம், இந்த சமாரியனிடத்தில் காணப்பட்ட முதல் காரியம் என்னவென்று சொன்னால், He was ready to understand the pain of others. மற்றவர்களுடைய உபத்திரவத்தை அவன் புரிந்து கொள்ளுகிறவனாக இருந்தான். இந்த நாட்களில் the first thing what we have to understand in our life is we must understand the pain of others. மற்றவர்களுடைய பாரத்தை, மற்றவருடைய துக்கத்தை, மற்றவருடைய கடினமான வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் நினைக்கலாம், நானே கஷ்டப்படுகிறேன், நானே உபத்திரவப்படுகிறேன், எனக்கே எத்தனை குறைவுகள் இருக்கிறது, நான் எப்படி மற்றவர்களை குறித்து சிந்திக்க முடியும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அந்த நல்ல சமாரியன், ஒருவேளை அவன் சமாரியனாக வந்தான், அவன் நல்ல சமாரியனாக மாறினான். காரணம் என்னவென்று சொன்னால், அவனிடத்தில் காணப்பட்ட முதல் தன்மை என்னவென்று சொன்னால், மற்றவருடைய பாரத்தை அவன் புரிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பல நேரங்களிலே சிலர் சொல்லுவாங்க, எங்க கஷ்டத்தை யாருமே புரிந்து கொள்கிறதில்லை, எங்களுடைய தேவையை யாருமே கேட்பது இல்லை, இவைகள் எல்லாம் எதன் அடையாளம் என்று நினைக்கிறீர்கள். குற்றுயிராக அந்த வீதியில் கிடந்த சமாரியன் தான் இன்றைக்கும் உலகத்தில், அங்கே குற்றுயிராய் கடந்த அந்த மனிதனைப் போலதான் இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்க போகிறோம். இந்த மனிதன் முதலாவது அவனுடைய பாரத்தை அவன் கண்டவுடன் அவன் அங்கே நின்று விட்டான். அதைதான் வேதம் சொல்கிறது, ஆசாரியன் வந்தான், அவன் பக்கமாய் விலகி போனான், லேவியன் வந்தான், அவனும் பக்கமாய் விலகி போனான். விலகி போனவர்களை குறித்து ஆண்டவர் எதுவுமே சொல்லவில்லை. அவர்கள் ஏன் விலகி போனார்கள், எதற்காக விலகி போனார்கள், ஏன் விலகி போக வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை. ஆனால் அதை கண்டவுடன் அவன் யார் ஒருவன் அந்த பாரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டானோ அதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் அங்கே பார்க்கிறான், பாருங்கள் அவன் என்ன செய்கிறான். முதலாவது அவனை பார்த்தவுடன் he was filled with compassion, அவனுக்குள்ளாக ஒரு மனதுருக்கம் வந்தது. அந்த மனிதனுடைய பாரம் அவனுக்குள்ளாக வந்தது, மனதுருகினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த மனதுருக்கத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்துவானவர் ஜனக்கூட்டத்தை பார்த்தவுடன் மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் அவருடைய மனதுருக்கத்தினுடைய உச்ச கட்டம் என்னவென்று சொன்னால், சிலுவையில் தொங்கும் பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னேன். வாசகம் தான் மனதுருக்கத்தினுடைய உச்ச கட்டம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மனிதன் எப்படி கிடக்கிறான் என்று சொன்னால், பாருங்கள் அவன் முதலாவது மற்றவர்களால் அடிக்கப்பட்டான், he was attacked, taken away, எல்லா பொருட்களையும் இழந்திருந்தான். அவனிடத்தில் பணம் இல்லை, அவனுடைய சரீரங்களில் காயங்கள் தான் இருந்தது, ஆடை இல்லை, அடிபட்டதினால் ஏற்பட்ட அந்த காயங்களில் அங்கே கொடூர தன்மை இருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் அரை குறை உயிருள்ளவனாக இருந்தான். he was not even having full life, but he was having only half life. இந்த நிலையில் கண்ட மனிதனை பார்த்தவுடன் அவனுடைய பாரத்தை இந்த சமாரியன் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம கேட்கலாம், நான் இப்படிப்பட்ட மனிதனை எங்கே போய் பார்ப்பது, இப்படிப்பட்ட மனிதன் உலகத்தில் எங்கே இருக்கிறான், தேட முடியுமா? நமக்கு அருகில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்மோடு கூட அநேகர் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். மேபி மெனி ஆர் வித் பிசிக்கல் பெயின், சரீர பிரகாரமான பாரம், மேபி வியாதியோடு இருக்கலாம், சரீர குறைபாடுகளோடு இருக்கலாம், சரீரத்தில் எதிர்பாராமல் ஏற்பட்ட பாதிப்புகளோடு கூட இருக்கலாம்.
அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? What we do when we see a person with physical illness, உடனே அதை விட்டு நாம் தூரம் போகிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இந்த உலகத்தில் இன்றைக்கு சரீர பிரகாரமான பாரத்தோடு மக்கள் இருக்கிறார்கள். அந்த பாரத்தை பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனதை தான் ஆண்டவர் தேடுகிறார். God searches the one who can understand the pain of the painful. பாரத்தோடு இருக்கிற மனிதனின் பாரத்தை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை ஆண்டவர் தேடுகிறார். Maybe we can say a small word of prayer. We can just give a piece of good. ஒரு நல்ல இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்லலாம். நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதியை கிடந்த பொழுது அவனுடைய பாரத்தை அவன் தன் மீது ஏற்றுக்கொண்டு வருகிறான். இயேசுவிடத்தில் வந்து நின்று கொண்டு சொல்கிறான், என் வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான், அவனை சுகப்படுத்தும். அந்த பெயினை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? உணர்ந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். Even we can see many people are with emotional pain. எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா, they are literally hated. வெறுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள், காரணம் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் உபத்திரவப்படுத்தப்பட்டவர்கள். But what is our response to them? Do we take part with their pain? அவர்களுடைய பாரத்தில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறதா? அப்படி ஒரு மனிதர் கைவிடப்பட்டவனாக ஒருவரை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த கைவிடப்பட்ட மனிதனை பார்க்கும் போது நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? அவனை திரும்ப திரும்ப தூரம் தள்ளுகிற சமுதாயத்தோடு நாம் சேர்ந்து கொள்ளுகிறோமா, அல்லது கைவிடப்பட்ட அந்த மனிதனுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது உதவி செய்ய நாம் விரும்புகிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேக நேரங்களிலே நாம் அதை குறித்து நாம் நினைக்கலாம். இன்னைக்கு அநேக மக்கள் நம்முடைய நல்ல நண்பர்களாக கூட அநேகர் இருப்பார்கள். They are with emotional pain. அவருடைய மனதில் பெரிய பாரம் இருக்கும், ஆனால் அவர்களை யாருமே கேட்பதே இல்லை. ஆனால் இந்த மனிதன் பாருங்கள், இந்த சமாரியன் ஒருவன் குயிலை குத்துயிராய் கிடக்கிறான், அவன் அருகிலே போய் அமர்ந்து கொண்டான், அவன் அருகிலே போய் உட்கார்ந்து கொண்டு அவனை பார்க்கின்றான். He was sharing the pain of the person who was on the street. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, and also there are people with spiritual pain. ஆவிக்குரிய பாரத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு. They have found the right God. சரியான கடவுளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த ஒரு குழப்பத்தோடு இருக்கிற மக்கள் இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். கல்லையும் மண்ணையும் வணங்குகிற மக்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிறார்கள். That is called the spiritual pain. அது ஒரு ஆவிக்குரிய பாரம், அது ஆவிக்குரிய ஒரு வலி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? என்னிடத்தில் இயேசு இருக்கிறார், I have a true God, I am saved, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், I have assurance of salvation, எனக்கு ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கிறது. But if I don't share, if I don't sense the pain of a person, I am not a Samaritan. நான் ஒரு சமாரியன் அல்ல. இயேசு சொல்லுகிற, இயேசு விரும்புகிற மனிதன் நான் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் என்ன சொல்லுகிறோம்? அவங்க கிட்ட போய் எப்படி நான் சுவிசேஷம் சொல்ல முடியும்? But this is the need of the hour. இந்த நேரத்தில் அதுதான் உலகத்தின் தேவை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, there are many people without Christ, without hope, without life, without salvation, ரட்சிப்பு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், எதிர்காலம் இல்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், அந்த வீதியில் குத்துயிராய் இருக்கிற ஒரு மனிதன் தான். They are with pain, but it is our duty to sense the pain. அந்த பாரத்தை நீங்களும் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பவுலடியார் கலாத்திய திருச்சபை கேள்வி, கலாத்தியர் 6:2 பவுல் சொல்லுகிறார், கேரி ஈச் அதர்ஸ் பர்டன், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உபாகமம் 15:11 ஆண்டவர் சொல்றார், தேர் வில் பி ஆல்வேஸ் புவர் அமாங்ஸ்ட் யூ, உனக்குள்ளாக உன்னை சுற்றிலும் இருப்பார்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பலவீனப்பட்டவர்கள், குறைவுள்ளவர்கள், ஆனால் அவர்களை நீ மறவாயாக என்று சொல்கிறார். Never ever forget them. What does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? We have to sense the pain of the needy, the pain of the one left out, the uncared.
கடின வாழ்க்கையில் கைவிடப்பட்ட மனிதனை குறித்து கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரியனுடைய வழியில் இவன் போகவில்லை, லேவியனுடைய வழியில் போகவில்லை, ஆனால் இவனோ தன் வாழ்க்கையில் ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்தான். அந்த மனிதனை கண்டவுடன் அங்கே நின்று விட்டான். தட் இஸ் கால்ட் ஷேரிங் த பெயின் ஆர் சென்சிங் த பெயின். அதுதான் முதல் காரியம். இந்த நல்ல சமாரியின் இடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது காரியம் என்ன நடந்தது? அந்த மனிதனை பார்த்தவுடன் பாருங்கள், யாராவது வாசிக்கலாம் அங்கே 33 வசனத்தை வாசியுங்கள். சூழ்நிலையோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டான். எப்படிப்பட்ட இணைப்பான்? பைபிள் சொல்லுது பாருங்க, அவன் முதலாவது கிட்ட வந்தான். See, coming closer means that gives different meaning. அதுக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. When we come closer to one another, it shows the நமக்குள்ளாக இருக்கிற நெருக்கத்தை காண்பிக்கிறது, உறவை காண்பிக்கிறது, ஒருவருக்கொருவர் சமமாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதுதான் கிட்டே வருவது. நம்ம ஒரு பெரிய அதிகாரியோடு நாம் சமமாக நிற்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை நம்ம வேறு நிலையில் இருந்தாலும் நம் ஒருவரோடு கூட ஒருவர் நெருக்கமாக இருக்கிறோம். முதலாவது அவன் என்ன செய்கிறான்? கிட்ட வந்தான். கிட்ட வந்து என்ன செய்தான்? அங்க பாருங்க, அந்த அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவன் புறப்பட்டான். அவன் நிறைய காரியம் செய்தான். கிட்டத்தட்ட ஒரு 5 காரியங்களை அவன் செய்ததை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். அவன் எதுலாம் தன்னை இணைத்துக் கொண்டான் என்று சொன்னால், முதலாவது அருகில் வந்து நீ இருக்கிற நிலைக்கு நான் உன்னோடு கூட வந்து விட்டேன் என்று சொல்லி, தன்னை விட கீழான நிலையில் சரீர பிரகாரமான பலவீனத்தோடு இருக்கிற மனிதனோடு முதலாவது தன்னை இணைத்துக் கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மற்றவர்களோடு கூட நம்ம அருகில் போகும் போதே அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துவிடும். இதை ஏன் நான் சொல்லுகிறேன்னு கேட்டா, நீங்க யோசித்து பாருங்களேன், சில பேர் ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட போய் அமைதியாக உட்கார்ந்துருப்போம், பேசுவோம், அவர்களுக்குள்ளாக பெரிய மாற்றங்கள் வரும். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிரசன்னம் அல்லது நாம் இருக்கின்ற இருப்பிடம் மற்றவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கும். அந்த வரிசையில் இந்த மனிதன் என்ன செய்கிறான்? முதலாவது அவனுக்கு அருகிலே போகிறான். போயிட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய சூழ்நிலையில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு பிரயாணம் செய்யும் போது அவர்கள் தங்களோடு கூட எண்ணெயும் திராட்சரசத்தை எல்லாம் கொண்டு செல்வார். மருத்துவ ரீசன், மருத்துவ குணங்கள் நிறைந்த எண்ணெய் திராட்சரசம். இந்த மனிதன் என்ன செய்கிறான்? அதை எடுத்து அந்த மனிதனுடைய காயங்களில் அதை வார்த்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது என்றால், அந்த சூழ்நிலையை அவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலைக்கு எது செய்ய வேண்டுமோ அதை முதலாவது செய்ய ஆரம்பித்தான். அவன் உட்கார்ந்துக்கிட்டு உடனே நீ காயமா இருக்கிற, சரி உனக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவில்லை. தன்னிடம் இருப்பதை அவன் என்ன செய்கிறான்? அந்த காயங்களின் மீது வார்க்க ஆரம்பித்தான். அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, நானும் நீயும் ரொம்ப தூரமானவர்கள் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமானவர்கள் தான் என்பதை அவன் என்ன செய்கிறான்? அங்கே தன்னுடைய கிரியைகள் மூலமாக அவன் செயல்படுத்த ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்மை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களோடு கூட இணைப்பில், மற்றவருடைய காரியங்களில் இணைந்து இருக்கிறோமா அல்லது தூரமாக நிற்கிறோமா? ஆர் வி இன்வால்வ் வித் அதர்ஸ் லைஃப் சுச்சுவேஷன் ஆர் வி ஆர் ஸ்டாண்டிங் அவே ஃப்ரம் அதர்ஸ் லைஃப் சுச்சுவேஷன்? மற்றவர்களோடு கூட நாம் இணைந்து இருக்கிறோமா அல்லது தூரமாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவனுடைய காயங்களை அவன் சுத்தப்படுத்தினான். So he was ready to share his time and his energy and what he knows. அவனுக்கு தெரிந்ததை கொண்டு அந்த மனிதனுடைய காயங்களை சுத்தப்படுத்தினான். காயங்களை சுத்தப்படுத்துவது, மற்றவனை தொடுவதும் அதை சுத்தப்படுத்துவதும் அது மிகுந்த ஒரு கடினமான வேலை. ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான், தன்னை அந்த சூழ்நிலையோடு கூட இணைத்து கொண்டான். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் சொந்த வீட்டில் இருக்கிற வயதில் முதிர்ந்தவர்கள் ஒருவர் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவளை தூரத்தில் நின்று பார்க்கிறவள் உண்டு. சமீபத்தில் ஒருவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய உறவுக்கார ஒரு பெண் சொல்லிவிட்டு சென்றால், தன் தாயிடத்தில் நீ செத்து போனால் எனக்கு சொல்லி அனுப்பு, நான் வந்து பார்க்கிறேன், நீ உயிரோடு இருக்கும் வரை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி. Even there are people, they literally say the words. ஆனால் அந்த பெண்ணுக்கும் இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவேளை வரும் நாட்களிலே அந்த பெண் பிள்ளைகள் ஒரு நாள் அதே வார்த்தையை சொல்லுவார்கள் என்று கூட அவர்கள் அதை என்ன செய்வதில்லை என்று சொன்னால் சிந்தித்து பார்ப்பது இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்துவினுடைய வழிகளில் நடக்கிறோம் என்று சொல்லுகிறோம், வேதத்தில் கையில் சுமந்து கொண்டு திருச்சபைக்கு செல்லுகிறோம். ஆனால் பிரியமான இந்த சமாரியன் என்ன செய்தான், அடுத்த மனிதனுடைய அந்த உபத்திரவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான். So we have to get involved in the situation. It is not easy. அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் பிரியமானவர்களே, அந்த இணைந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது, அல்லது தேவன் நம்மை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாற்றுகின்றார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து நம்ம பார்க்கும் போது அவன் என்ன செய்கிறான், அந்த மனிதன் மீது அவன் கொண்ட அவனுடைய அந்த மன துருக்கத்தின் அடையாளமாக அவனுடைய காயங்களை அவன் சுத்தப்படுத்தி அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாகனத்தின் மீது ஏற்றிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான், அடுத்த நிலைக்கு அந்த மனிதனை அழைத்து செல்கிறான். ஒருவேளை அதை அவனை சுமந்து செல்வதற்கு மற்ற யாராவது ஹெல்பர் வருவார்கள் என்று பார்க்கவில்லை, அவனாகவே ஒரு மனிதனை தூக்கி தன்னுடைய வாகனத்தின் மீது வைத்திருந்தான். ஒருவேளை அவனிடத்தில் இருந்த வாகனம் அந்த நாட்களிலே ஒரு கழுதை இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் வசதியானவனாக இருந்தால் ஒரு குதிரை வண்டி வைத்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதனோ அவன் என்ன செய்கிறான், கழுதையின் மீது பிரயாணம் பண்ணுகிறவன். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் தன் வாழ்க்கையை அந்த மனிதனை சுமந்து கொண்டு செல்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வென் யூ திங்க் அபவுட் ஓல்டன் டைம் அவர் மிஷனரிஸ் ஹூ கேம் டு இந்தியா அண்ட் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், வந்தவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவள் வந்து ஊழியத்தை செய்து அதோடு கூட விட்டுவிடவில்லை, தொடர்ச்சியாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார்கள். இந்த மனிதன் ஒருவேளை அவனை கண்டு மனதுருகி காயத்தை கட்டிவிட்டு திராட்சரசத்தை வார்த்துவிட்டு அவன் சென்றிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, அவனை கொண்டு போய் சரியான இடத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவனை தன்னோடு கூட இணைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால தான் அந்த காலத்து மிஷினரிகள் எல்லாம் வந்து மருத்துவமனைகளை கட்டி, பள்ளிக்கூடங்களை கட்டி, திருச்சபைகளை கட்டி, தொடர்ச்சியாக இவைகள் நடைபெறுவது எப்படி என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இணைத்து கொண்டு செயல்பட்டார்கள். When you think of the missionaries, like a medical missionaries who started like a CMC Vellore, அவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையே அங்கே தியாகம் செய்தார்கள். இன்னும் அநேக மிஷினரிகள் தங்களுடைய வாழ்வு காலத்தில் மக்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி படிப்பறிவிற்கு என்னென்ன உத்திகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் செய்தார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் ஒரு ஆடியன்ஸாக நின்று கொண்டு ஊழியம் செய்யவில்லை, they got involved with the situation. இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்குது என்று சொன்னால், we are just like an audience, பார்வையாளராக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் சமாரியன் பார்வையாளர் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவரோடு கூட தங்களை இணைத்தவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, even God wants you and me to get involved in the situation of others, in the pain of others. First we have to sense the pain, second we have to involve with others. The third and final thing, மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், he was ready to exercise the love. அவன் அன்பை பயன்படுத்த ஆரம்பித்தான். எப்படிப்பட்ட அன்பெல்லாம் இந்த சமாரியனிடத்தில் இருந்தது என்று நம்ம பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நாம் இதில் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அவன் தன்னுடைய அன்பை எப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான், இந்த மனிதன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாகனத்தின் மீது ஏற்றுக்கொண்டு அவனை ஒரு சத்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே அவனோடு கூட தங்கி இருக்கிறான். பார்த்தீங்கன்னா அங்கே பராமரித்தான். அதன் பிறகு அங்கே புறப்பட்டு வரும்போது அவனிடத்தில் ரெண்டு பணத்தை கொடுத்து விட்டு அவன் வருகிறான்.
திரும்பி வரும்போது ஏதாகிலும் தேவைப்பட்டால் நான் அதையும் தருகிறேன் என்று சொல்லுகிறான். இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய காரியங்களை நாம் செய்யலாம், ஆனால் காரியங்கள் செய்வதற்குரிய அன்பு அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அன்பு தான் ஒரு பெரிய மாற்றத்தினுடைய முதல் படியாக மாறுகிறது. So the Samaritan, he was not doing the things as a service, but he was doing everything out of love. அன்பினால் அதை அவன் ஒவ்வொன்றாக செய்கிறான். அவனுடைய அன்பை நம்ம பார்க்கலாம் என்று சொன்னால் அந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதலாவது அவன் பராமரித்தான். பராமரிப்பு என்பது he gave the care. அவன் அங்கே கொண்டு போய் சேர்த்த உடனேயே அவனை அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல அல்லது அந்த சத்திரத்தின் வாசலில் அவனை தள்ளிவிட்டு அவன் ஓடி வரவில்லை. He stayed there. அவனோடு கூட தங்கி இருந்தான். It shows that he gave the proper care. மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சை கொடுக்கலாம், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இந்த மனிதனை அழைத்து வந்தேன், நான் இவனோடு கூட தங்கி இருப்பேன் என்று சொல்லி தங்கி இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ பேரண்டல் கேர் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் என்ன செய்வார்? அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிற எல்லா சிகிச்சையும் பார்த்து கொண்டே அங்கே நிற்பார். அந்த குழந்தை சுகமடையும் வரை அங்கே நிற்பார். அதே போலதான் இந்த மனிதன் அவனை சத்திரத்தில் கொண்டு போய் பராமரித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஸோ இ கேர், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய அன்பு அங்கே அந்த பராமரிப்பதில் முதலாவது வெளிப்பட்டது. அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த ஆஸ்பத்திரியில் வைத்து பராமரித்தான். அது மாத்திரமல்ல, இரண்டாவது நாள் அவன் அங்கே இருந்து புறப்படுகிறான். மேபி த ஹோல் நைட் ஹி ஸ்டேட் வித் ஹிம். அந்த முழு இரவு அவன் தூங்கி இருக்க மாட்டான். அந்த முழு இரவு அவன் அந்த மனிதனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணான். That is called exercising the love. உண்மையான அன்பை அங்கே நடைமுறைப்படுத்துவது. நமக்கு ரொம்ப நெருங்கின ஒருவர் மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் யாராவது அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு தூங்க முடியுமா? இரவு முழுவதும் விழித்திருந்து நம்ம என்ன செய்வோம்? வி ஜஸ்ட் அதை பார்த்து கொண்டே இருப்போம். மேபி வித் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், பலவிதமான எதிர்பார்ப்புகள், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஆனால் இந்த மனிதன் ராம் முழுவதும் அங்கே என்ன செய்கிறான்? அந்த மனிதனுக்காக தன் நேரத்தை செலவிடுகிறான். அவன் தன் சொந்த வாழ்க்கையை அவன் தியாகம் செய்கின்றான். அந்த தியாகத்தில் அன்பு வெளிப்பட்டது. கரிசனையோடு கூட அவன் பராமரித்ததில் அவன் அன்பு வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்காக அவன் செலவழித்த அந்த இரவு அவனுடைய அன்பு வெளிப்பட்டது. மாத்திரல்ல, ரெண்டு பணம் எடுத்து கொடுத்தான். தட்ஸ் வாட் பைபிள் சேஸ். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், மறுநாளிலே அவன் புறப்படும் போது இரண்டு பணத்தை, ரெண்டு பணம் என்பது அக்கார்டிங் டு முதல் நூற்றாண்டினுடைய கணக்கு பார்த்தா ஏறக்குறைய ரெண்டு நாள் சம்பளம் என்று சொல்லப்படுகிறது. ஏனால் ஒரு நாளைக்கு ஒரு பணம் சம்பளம் வாங்குவார்கள். ஒன் டினார் என்று சொல்லுவார்கள், ஒன் டே இன்கம். ரெண்டு தினார் நம்ம கிட்ட ரெண்டு பணம் இருந்தால் ஏறக்குறைய 25 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். இப்போ நல்ல ஒரு டீசெண்டான ஹோட்டலில் போய் 25 பேர் சாப்பிட்டால் ரெண்டு பணம் செலவாகும். அப்போ இந்த மனிதன் எதை தியாகம் செய்தான்? தன் ரெண்டு நாள் தான் செய்த வேலையினால் வந்த ஊதியத்தை அவன் செலவு செய்தான். தட் இஸ் கால் எக்ஸசைசிங் த லவ். இன்னைக்கு நிறைய நம்ம கொடுக்குறோம், ஆனால் நம்ம கொடுக்கின்றதற்கு பின்னால் அந்த அன்பு இருக்கிறதா? அது ஏன் நான் அதை அன்பு என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இது முடிந்து விட்டால் நான் திரும்பவும் வரும்போது நான் இன்னும் அதிகம் தேவைப்பட்டால் நான் செய்வேன் என்று சொல்லுகிறான். He was not, அதை எல்லையை குறுக்கவில்லை, எல்லையை விரிவாக்குகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க, ரெண்டு நாள் முழுவதுமாய் வேலை செய்த பணத்தை ஒரு மனிதனுக்காக கொடுத்து விட்டு இன்னும் தேவைப்பட்டால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். So he had to work. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் 16 மணி நேரம் அவனுடைய ஊதி வேலையை, வேலையினால் வந்த ஊதியத்தை அவன் கண்ட மனிதனுக்கு, அவன் அந்த மனுஷனோட எவ்வளவு நேரம் பேசினான்னு தெரியாது. இந்த மனிதனுக்கு அவனுக்கு உறவு இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் அந்த மனிதனுக்காக அவன் செலவிட்டான் தன் ரெண்டு நாள் வருமானம். அது மாத்திரமல்ல, அவன் அதை சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அங்கே இருந்து புறப்படுகிறான். அவன் போகும்போது அவன் சொல்லுகிறான், எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறான். மேபி த ப்ராமிஸ் எப்படிப்பட்டது? நீ அதிகமாக இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வந்து அதையும் கொடுப்பேன். என்னுடைய கொடுக்கும் தன்மை இன்றோடு கூட முடிந்து விடவில்லை, அல்லது இவனை பராமரிக்கும் பணி அல்லது இவன் மீது நான் கொண்டிருக்கிற அன்பு இதோடு கூட முடிந்து விடவில்லை. சில நேரங்களில் நம்ம கொடுக்கும் போது எப்படி கொடுப்போம்னா, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால் கொடுக்கவே முடியாது. இவன் கடவுளுக்கே நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான் பிரதர், இந்த வருஷம் இதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மனிதன் பாருங்க, அவனுக்கு உதவி செய்யும் போது அவனுடைய அன்பை பாருங்கள், நான் திரும்பி வரும்போது நீ இவனுக்காக இன்னும் அதிகமாய் செலவழித்தால் அதையும் நான் தருவேன். த லவ் தட் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக், எதிர்காலத்து அன்பு, நான் திரும்ப வரும்போது உனக்கு தருவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் அந்த சமாரியனை நித்திய வாழ்வுக்கு தயாரானவன் என்று சொல்லி நியாய சாஸ்திரிக்கு காண்பித்தார் என்று சொன்னால், அவனிடத்தில் காணப்பட்ட அந்த அன்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம், ஆனால் நாம் ஒரு சமாரியன் போல அவனிடத்தில் காணப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் மற்றவருடைய வலியை, பாரத்தை புரிந்து கொள்கிறோமா? Are we sensing the pain of others? மற்றவருடைய வாழ்க்கையில் நாம் இணைந்து கொள்கிறோமா? Are we getting involved with others life situation? மற்றவர்கள் வாழ்க்கையில் நம்முடைய அன்பை காண்பிக்கிறோமா? Are we exercising the love, the true love? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த சமாரியன் ஒருவேளை யூதர்கள் பார்வையில் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், ஆனால் இயேசுவின் உபதேசத்தில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படவில்லை. அவர்களிடத்திலும் ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது, அவர்களும் ஆண்டவருக்காக வாழ வந்திருக்கிறார்கள், அவர்களை ஆண்டவர் முன்னிறுத்தி காண்பிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நாமும் கூட இந்த சமாரியனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.